ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி பக்கத்துல வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்னு புஷ்பதந்தர், இன்னொன்னு ஆலால சுந்தரர். அந்த புஷ்பதந்தர் என்ன பண்றார், சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார். ஒரு மாப்பிள வராருன்னா மாப்பிளைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரணும். சாதாரண ஒரு கவுன்சிலர் மினிஸ்டர்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கூட்டம் போறது, இவ்வளவு பெரிய பிரபு அவர். அவர் கூட வரும்போது அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லாம அவருடைய திருஎழுச்சி பண்ணலாமா? வேதங்களாலும் ஆகமங்களினாலும் புராணங்களினாலும் திருமுறைகளினாலும் நூற்றுக்கணக்கான பேர் அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிகிட்டே வர முடியாதான் சுவாமி புறப்பாடு இருக்கணும். அப்படி சுவாமி வரார். அப்போ சுவாமி கூட சுவாமி கேட்கும்போதெல்லாம் விபூதி எடுத்துக்கிறார் ஒருத்தர். விபூதிங்கிறத அசக்கிறது இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. விபூதி வந்து இட்டுன்னு வந்தால் போகாது. விபூதி எப்போல்லாம் இட்டுக்கணும் நமக்கு ஆகமங்கள் சொல்கின்றனன்னா, பார்க்கக்கூடாத பார்த்துட்டா விபூதி இட்டுக்கணும், கேட்கக்கூடாத கேட்டுட்டா விபூதி இட்டுக்கணும், பேசக்கூடாத பேசிட்டா விபூதி இட்டுக்கணும், நினைக்கக்கூடாத நினச்சிட்டா விபூதி இட்டுக்கணும், செய்யக்கூடாத செஞ்சுட்டா விபூதி இட்டுக்கணும், மலமூத்திர விசர்ஜனங்கள் பண்ணினா வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு விபூதி இட்டுக்கணும், கொட்டாவி விட்டா கவனமில்லாமல் தூங்கின மாதிரி பாடம் கேட்டால் அது தெரியும் பொழுது அடடா இப்படி மனசு பொருந்தாமல் போயிடுத்தே என்று சொல்லி சிவசிவா என்று ஆச்சமரம் பண்ணி விபூதி இட்டுக்கணும். நெத்தியில் விபூதி அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுக்கணுமே ரொம்ப நேரம் ஆகிடுத்தே நினச்சா விபூதி இட்டுக்கணும். விபூதி இட்டுன்ட்டு ரொம்ப நேரம் ஆகிடுத்தே நம்ம ஆசையாக விபூதி இட்டுப்போம். ஒரு தாயார் குழந்தைய கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுத்தே, துணியில் தான் தூங்கின்னு இருக்கு, இவன் அடுப்பங்கரையில் பத்தாலை மின்ட்ருக்கா, இருந்தாலும் கரப்பாம்பூச்சி எரி இருக்குமோ, பத்து நிமிஷம் ஆகிடுத்தே குழந்தைய பார்த்துன்னு சொல்லி ஓடி வரா. அதுபோல் பிரேமையனோட திருநீற்று அன்புன்னு அதுக்கு பேர். விபூதியில் அன்பு வேண்டும். விபூதி ஒரு அனுஷ்டானத்துக்கு மட்டும் கருவி இல்லை. பஸ்மாங்கிறது பராவணம் ஆவது நீர் அப்படின்னு ஆலவாயன் திருநீற்றை பற்றி ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் பாடியிருக்கிறார். பரானா அம்பாள். விபூதி என்பது மீனாட்சியினுடைய சுரூபம். மீனாட்சி எப்படி சுவாமியினுடைய உடம்பில் ஒட்டின்ட்டுருக்காளோ அதுபோல விபூதி பரமேஸ்வரனுடைய உடம்புல ஒட்டின்ட்டுருக்கு. அதனால மீனாட்சி சுரூபம். சுவாமியும் அம்பாளையும் எப்படி பிரிக்க முடியாதோ, நெருப்பையும் சூட்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதை போலவே சுவாமியையும் இந்த விபூதியும் பிரிக்க முடியாது என்று. விபூதியினால் ஒருத்தருடைய பவம் மாறும், பிறவி நோய் நீங்கும். ஒருத்தனுக்கு விபூதி நல்ல புத்தியையும் நல்ல பக்தியையும் நல்ல வித்தியையும் சதாச்சாரத்தையும் கொடுக்கும். விபூதி இட்டுக்காமல் எந்த கர்மாவை பண்ணினாலும் அது நஷ்டம் என்று வேதங்கள் கூறுகின்றன. விபூதி இட்டுக்காமல் சிராதம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சில பேர் சம்பிரதாயத்தில் வச்சுட்டுருக்கா, அவள்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறா, அப்படி பண்ணக்கூடாது. பஸ்மதாரணம் பண்ணாமல் எந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த அனுஷ்டானமும் இல்லை என்று அப்பைய தீட்சிதருங்கிற பெரியவர் சொல்கிறார். வேத பிரமாணத்தை வச்சுன்னு சொல்கிறார். அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த ஊரில் ராஜாவாக மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர். அவர் சிவலீலாரணமும் பாடியிருக்கிறார். அப்படி சாதுக்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த விபூதியை சுவாமி என்ன பண்ண அடுக்கிட்டு இருக்கிறார். ஏன் சுவாமி எடுக்கிறார்னா, புண்ணியர் பூசும் வெந்நீர். சுவாமி ஏன் எடுக்கிறாருன்னா, அப்பா என்ன பண்ணுறாலோ அதை குழந்தை பண்ணும், அம்மா என்ன பண்ணுறாலோ அதை குழந்தை பண்ணும், சுவாமி என்ன பண்ணுறாலோ அதை நம்ம பண்ணுவோம். நாம விபூதிட்டுக்கணுங்கிறதுக்காக சுவாமி விபூதிட்டுருக்கார். இன்னொரு காரணமும் சுவாமி விபூதிட்டுருக்கார். எதுக்காகன்னா, விபூதி இட்டுக்க மாட்டேன்னு சில பேர் பிடிவாதம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கும் விபூதி இட்டுன பலன் போகணுங்கிறதா இருக்கிறார். எப்படி பலன் போகும் அப்படின்னா, சில குழந்தைகள் மருந்து சாப்பிட படுத்தும், அப்போ தாயார் என்ன பண்ணுவா, அதுக்கு நோய் இருக்கேன்னு சொல்லி அந்த மருந்தை தான் சாப்பிட்டு தன்னுடைய பால் மூலம் அந்த மருந்து அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி பண்ணுவார். விபூதி இட்டுக்க மறுக்கிற அந்த உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமான் எல்லா ஜகத்தும் வாழ வேண்டும் என்று தானே விபூதிட்டு. அதனால சுவாமி அடிக்கடி விபூதின்னு கேட்பார். அப்போ அந்த விபூதி எடுத்து கொடுக்குறது தான் ஆலால சுந்தரர். அவர் தான் நம்பி ஆர்வராக அந்த பூமியில் அவதாரம் பண்ணி தேவாரம் பாடியவர் என்று பார்க்கின்றோம். அந்த ஆலால சுந்தரரும் கைலாசத்திலேருந்து வராது மீனாட்சி கல்யாணத்துக்கு. இன்னும் அவர் ஆலால சுந்தரரா, அவர் வந்து நம்பி ஆர்வராக பிறக்கலை, அவர் சைவ சிவாச்சாரியராக பிறக்கலை, கைலாசத்தில் ஆலால சுந்தரராக இருக்கார். மீனாட்சி கல்யாணத்தின் போது சுவாமிகிட்ட சுவாமியோடு வரார் இந்த மதுரைக்கு. மதுரை வந்து அடைந்தான் கைலை நாதன். இந்த மதுரையில் இருக்கிற மங்கையர்கள்லாம் பெருமானுடைய அழகை பார்த்து மயங்குகிறார்கள். அவர் சொல்கிற, மீனாட்சி என்ன தபஸ் பண்ணாலோ இந்த சுந்தரேசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்று சொல்கிற, சும்மா இருடே, இவர் என்ன தபஸ் பண்ணாரோ நம்ம ஆத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஊற்றி மாற்றி சொல்கிற, சண்டை வேண்டாண்டே, இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு நாம் என்ன தபஸ் பண்ணியிருக்கோமோ என்று சமரசம் பண்ணுறா சில பேர். அதனால் யாருக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வரல. மாப்பிள்ள ரொம்ப அழகா, பொண்ணு ரொம்ப அழகாங்கிற முடிவு வராமல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு எழுந்துள்ளுகின்றான். எழுந்துள்ளும்போது காஞ்சனமாலை தோழிகளோடு வந்து பரமேஸ்வரனுக்கு பாத்தியம் அளித்து அவருடைய திருவடிகளை பொற்கலசத்திலே ஏந்திய கங்கை நீரினாலே கழுவி விட்டு வெண்பட்டினாலே துடைத்து சந்தன குங்குமங்கள்லாம் அதில் வந்து அலங்காரம் பண்ணி புஷ்பஹாரங்களை பெருமாளுடைய திருவடியை சாத்தி பெருமானுடைய பாத்தியத்தினாலே தன்னை புரோட்சித்து கொண்டு அதனை பிராசனம் பண்ணி அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் அதை தெளித்து எல்லோருக்கும் கொடுத்து காஞ்சன மாலை தன் கணவன் இல்லாத குறையை நினைந்து வருந்தி அவன் செய்ய வேண்டியதை தான் செய்வாளாகி அருமையால் அடியேன் பெற்ற அணங்கினை வதுவை செய்து இத்திருநகர் திருவும் கன்னி தேயமும் கை கொண்டுள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தானான். பெறாது நான் பெற்றிருக்கின்ற என் தவக்குடியாகின்ற மீனாட்சியை தாங்கள் கரம் பிடிக்க வேண்டும், பிடித்து கொண்டு அவளையும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களுக்கு தான், மீனாட்சி மட்டும் இல்லை, இந்த ஊர், இந்த மக்கள், இந்த தேசம் எல்லாம் உங்களுக்கு என்று அவள் சொன்னாள். உடனே சுவாமி சரி சரி என்று சொல்லலை, சுவாமி புன்முறுவல் பூத்தார். பெரிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரவர்களுக்கு ஏற்ப தங்களுடைய பாடி லாங்குவேஜினாலேயே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஒருவரை வா என்று கூப்பிடுவதற்கு வாங்கன்னு தான் சொல்லணுங்கிறது இல்லை, புன்முறுவல் பூத்தால் போதும். ஒருவரை பார்த்து தடை செய்தால் போதும், அமர்க என்று சொல்லலாம். ரொம்ப நெருங்கியவர்களைத்தான் வருக என்று வாயினாலே திறந்து சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது வண்ண பனித்தன்னை வா என்ற வான்கருணை என்று சொல்லி பரமேஸ்வரன் தன் வாயினாலே வா என்று அழைத்து அனுகிரகம் பண்ணது திருவாதவர்களுக்கு. திருப்பெருந்துறையில் அவருடைய யோகிதை எப்படிப்பட்டது, பரமேஸ்வரன் தன் கையினாக தன் வாயினால வருக வருக என்று அழைத்த பெருமை கொண்டவர். மீனாட்சிக்கு திருமண கோலம் செய்கிறார்கள். பூமி சமநிலையில் இருந்தது ஈஸ்வர கிருப்பையினால. முன்பு பார்வதி கல்யாணத்தின் போது அந்த வடதிக்கு பாகம் கீழே போய் தெற்கு உயர்ந்த போது அகஸ்தியரை அனுப்பினார். ஆனால் அகஸ்தியர் இப்போ வந்து வடக்க போகலை. வடக்க போச்சுன்னா அவர் சுவாமிகிட்ட சொல்லுவார், சுவாமி ஒரு கல்யாணம் பார்க்க விடாமல் தெற்க அனுப்பிச்சிங்க, இப்போ இந்த கல்யாணமும் பார்க்க விடாமல் வடக்க அனுப்புவீங்களா அப்படின்னு அவர் கண்ணை கசக்குவார். சுவாமி என்ன பண்ணார், அதற்கு வாய்ப்பு கொடுக்கல, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வடக்கு உயராமல் பார்த்து கொண்டார். ஏன்னா மதுரைக்கு அத்தனை பேரும் வந்துட்டாங்க, ருத்ரகணங்கள்லேருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் வந்தபோது வடக்கு வந்து உயரணும், வடக்கு உயிராமல் சுவாமி என்ன பண்ணிட்டார், சமமாகவே இரு என்று சங்கல்பித்து விட்டார். அந்த மனத்தவிசின் மீது மணாளனோடு காட்சி தருகின்றாள் மீனாட்சி. மேருமலை, அந்த மேருமலை போல இருக்க அந்த சொர்ணமயமான தவிசு இருக்கை ஊஞ்சல், அதில் ஒரு கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை ஒரு மரகத கொடி சுற்றி கொண்டிருப்பதைப் போல அம்பாள் பெருமானை பிடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி பிடித்து கொள்ளாது இடித்து கொண்டிருப்பதை போல் இருந்தாள். அதாவது இந்த பெண் மாப்பிள்ளை மீது ரொம்ப ஆசை, பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் எல்லோரும் பார்க்க செய்ய முடியாது, ஆகவே அந்த ஆசையை பாதி நிறைவேற்றிக் கொள்ளும் வண்ணம் இடித்து கொண்டிருப்பார்கள். அந்த காட்சி தான் கற்பக விருட்சத்தின் மீது காமரு பூங்குடி சுற்றியதை போன்று மீனாட்சி சொக்கநாதர் பக்கத்தில் இருக்க சிவசக்தி வடிவமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள். அப்பொழுது அங்கு மலையத்வஜன் இல்லாத காரணத்தினாலே மலையத்வஜன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை உமையம்மைக்கு சகோதரன் என்ற ஸ்தானம் இருப்பதனால திருமால் வந்து செய்கின்றார். திருமால் மாப்பிளைக்கு திருவடி பூஜை செய்தார். அப்போ மகிழ்ந்தாராம். இந்த பெருமானுடைய திருவடியை தேடி வராகமாக, ஆதி வராகமாக, சுவேத வராகமாக 1000 சதுரியங்கள் பூமியை பிளந்து கொண்டு சென்று கஷ்டப்பட்டோமே, இந்த மீனாட்சி கல்யாணம் அப்போவே ஆயிருந்ததுன்னா ரெண்டு திருவடியும் நன்னா பார்த்து பிடிச்சு விட்டுருக்கலாமே, ரொம்ப லேட்டாகலாம் சுவாமி நமக்கு இந்த திருவடியை காட்டுகின்றார் என்று சொல்லி திருமால் மகிழ்ந்தார். அப்புறம் திருமால் கன்னியாதானம் பண்ணுறார். அத்தலை நின்றமாயோன் அநாதி செங்கரத்து நங்கை கைத்தலம் கமலப்போது புத்ததோர் காந்தள் ஒல்லை வைத்து அருமனுவாய் ஓத கரக நீர் மாறி பெய்தான் தொத்தலரு கண்ணின் விண்ணோர் தொழுது பூமாறி பெய்தார். அப்பொழுது மாயவனாகின்ற திருமால் மகாவிஷ்ணுவானவர் பெருமானுடைய சிவந்த கரத்திலே அம்பாளுடைய அந்த கரத்தினை வைத்து, அம்பாளுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமானுடைய கரமும் சிவப்பா இருக்கு, பெருமானுடைய கரம் தாமரப்பூ போல சிவப்பா இருக்கு, அம்பாளுடைய கரம் அதை விட சிவப்பா இருக்கு, செங்காந்தல் வந்த போல அம்பாள் நிறம் கருப்பாச்சே, அவள் கரம் எப்படி சிவப்பாச்சுன்னா கல்யாணத்தன்னைக்கு வெக்கத்தினால கருப்பு பெண்ணா இருந்தாலும் சிவந்து போயிட்டாலாம், பயங்கர வெக்கம், அதனால பிறக்கும் போது கருப்பா பிறந்திருந்தாலும் அந்த வெக்கத்தினால சக்கச்சவேல் ஆயிட்டாள். அவள் சிவந்து இருந்தாள். அவள் வைத்து வேத மந்திரங்களை சொல்லி கன்னியாதானம் பண்ணினார் திருமாலானவர் என்று அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் அந்த பஞ்ச தேவ தருக்கள்னால சொர்ணமயமான புஷ்ப விருஷ்டியினை செய்தார்கள். தேவரும் முனிவர்களும் பெருமானை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணார்கள். பெருமான் இங்கு மாப்பிள்ளதான் என்ற காரணத்தினாலே இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வேத பிராமணர்களும் பெருமக்களும் என்ன பண்ணாங்க, மந்த்ராட்சத்தை எடுத்துக்கொண்டு புஷ்பத்தோடு கலந்து சந்தனத்தோடு கலந்து அவற்றை பெருமானும் பெருமாட்டியும் சிவசக்தி வடிவந்தான். அவர்கள் சாதாரணமாக கல்யாணத்திலேயே மனுஷ தம்பதிகளாக இருந்தாலும் வாழ்த்துகின்ற நாம் அவர்களே அந்த திருமண நேரத்திலே நாம் அறிந்த பெண்களாக பெண் ஆண் என்று கருதாமல் பார்வதி பரமேஸ்வராக கருதி வாழ்த்தினோம் என்று சொன்னால் கல்யாணத்துக்கு நாம் போனதனால நமக்கு ஒரு பலன், எந்த ஒரு தம்பதியையும் அந்த முகூர்த்த நேரத்தில் பார்வதி பரமேஸ்வரலாம் நாம் நினச்சிக்கணும். வாழ்த்தும் பொழுது நினைத்தால் நமக்கு ஒரு பலன் இருக்கு. கல்யாணத்துக்கு போனதுனால சிவதர்சனம் பண்ணின ஒரு பலனானது கிடைக்கின்றது. அப்போ நம்மனோர் காணத்தோன்றி நன்மனம் புணர ஞாலம் மும்மையும் உய்ந்ததென்னா தத்தமின் மொழியலுற்றார். எல்லாரும் நாம் பெரிய பாக்கியத்தை அடைந்தோம். சாட்சாத் சுவாமி அம்பாளே இங்கு நமக்கு வந்து இவ்வாறு காட்சி கொடுக்கிறார்கள், நின்நேரம் காட்சி கொடுக்கிறார்கள், நாம் மகிழ்வண்ணம் காட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார்கள். பிறகு மதுபர்க்கம் அளித்தார்கள். அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாலும் பழமும் என்று சொல்கிறோமே, மதுபர்க்கம். அந்த மாப்பிள்ளையும் பெண்ணு விரதானுஷ்டானம் பண்ணியிருப்பார்கள். ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் இந்த மதுபர்க்கத்தை மட்டும் அவர்கள் பராசனம் செய்வார்கள். சுவாமி அம்பாளை பாணிகிரகணம் செய்து கொண்டான். முற்ற மங்களனான் சாத்தி முழுதுலகின்றாள் செங்கை பற்றினான் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. முதலிலே மாங்கல்ய தாரணம் செய்தான். மாங்கல்ய தாரணம் செய்வித்து அந்த அம்பாளுடைய சிவந்த திருக்கரத்தை ஒரு தாமரை முட்டினை ஒருவன் தன்னுடைய ஐந்து வலதுகையை விரல்களுக்குள்ளும் அடக்கிக் கொள்வதை போல பிடித்துக் கொண்டான். பெருமான் பிடித்துக் கொண்டான், அவளை பாணிகளும் செய்து கொண்டான். செய்து கொண்ட போது மனிதரும் தேவனானார் கண் இமையாது வாழ்த்தி. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணு கொட்டாமல் பார்த்து வாழ்த்தினார்களாம். அதனால வந்திருப்பவர் அத்தனை பேரும் தேவர்கள் நினைத்தார்களாம். கண் இமைக்காத காரணத்தினால மனிதரும் தேவரானார் கண் இமையாத வாழ்த்தி. இதில் என்ன ஒரு பெரிய பெருமை இருக்கு, இந்த கல்யாணத்தை கண்ட மனிதர்களை தேவர்களும் வணங்குகின்ற பெருமை அவர்களுக்கு வந்து சேரும். ஆகவே அவர்கள் தேவரானார்கள் என்று சொல்வது அவர்களுக்கு இழுக்கு தான். தேவர்களும் வணங்குகின்ற பெருநிலையை அடைந்து விட்டார்கள் மீனாட்சி கல்யாணத்தை தரிசனம் செய்த காரணத்தினால என்று பார்க்கின்றோம். ஏன்னா வேதத்திலே வருது, ருச்சம் பிராமகம் ஜனயந்தா தேவா அக்ரே ததப்ருவன் எஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே. என்ன அர்த்தம்னா, அந்த புருஷ சூக்தத்துக்கு யாரொருவன் ருச்சம் பிராமகம் ஜனயந்தா இந்த பிரகாசமான திவ்யமான சிவஞானம் எவனுக்கு தோன்றுகின்றதோ ஸ்புரிக்கின்றதோ அவன் வந்து அவனை பற்றி தேவர்கள் சொல்கிறார்கள், தஸ்ய தேவா அசன்வசே, அவன் வசமாக நாங்கள் ஆகின்றோம், ஒரு சிவஞானி வசமாக நாங்கள் ஆகின்றோம், சிவஞானத்தை பெற்றவன் இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று தேவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒருவன் மனுஷனாக இருந்தாலும் சிவபக்தி பண்ணி சிவஞானத்தை அடைந்து முக்தனாகி விட்டான் என்று சொன்னால் 33 கோடி தேவர்களும் அந்த மனிதனுக்கு தொண்டு புரிவார்கள். தஸ்ய தேவா அசன்வசே. அப்போ சிவஞானம் என்பது பரமேஸ்வருடைய தரிசனத்தினால தானே கிடைக்கிறது. அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணவர்கள்லாம் தேவர்களால் வணங்கத்தக்கவர்களாக ஆகின்றார்கள் என்று பரஞ்சோதி சொன்னார். சுவாமி என்ன பண்ணார், அந்த லாஜஹோமம் பண்ணுறார். இதில் சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அந்த மணப்பெண்ணே தன் கையினால் பொறியிடுவது அப்படின் இருக்கு, மணப்பெண் மாப்பிள்ளை கையில் கொடுத்து மாப்பிள்ளை ஹோமம் பண்ணுறது அப்படின் இருக்கு, இந்த மைத்துனர் வந்து பெண் கையில் கொடுத்து ஹோமம் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கு. ஆனால் இந்த லாஜஹோமம் எப்படி இருந்தாலும் லாஜஹோமத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இந்த பொறியானது அந்த அக்னியில் விழுந்து ஒரு புகை ஏற்படுறது, அந்த புகையில் மணப்பெண் தன் முகத்தை காட்டுவாள், தன் முகம் கருக்கும்படி காட்டுவாளாம். அது காட்டுவதனால தான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். அதான் அதுக்கு பதில் என்று பார்க்கின்றோம். அப்புறம் சுவாமி மீனாட்சியுடைய கையை பிடித்து கொண்டு எரிவலம் வந்தார். அப்பொழுது அக்னிதேவன் சந்தோஷப்பட்டாராம், நம்ம கையை வெட்டின பெருமான் அன்னையினுடைய கையை பிடித்துக் கொண்டு நம்மை வலம் வருகிறார், ஆகவே அவருக்கு நம்மிடம் இருந்த கோபமானது ஆறி இருக்கும் என்று சொல்லி அக்னிதேவர் மகிழ்ந்தார். பிறகு பெருமான் என்ன பண்ணார், அம்மி மிதிக்கிறது ஒன்று இருக்கு. அது என்ன தாத்பரியம்னு கேட்டால், புருஷன் தன்னுடைய பத்தினியை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன், நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு இந்த புகுந்த வீட்டில் வந்து பிறந்த வீட்டை விட அதிகமாக நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, இருந்தாலும் இல்லறம் என்பது தர்மஸ்வரூபமானது, ஒரு தர்மத்துக்காக தான் நம்ம கல்யாணம் நின்றுருக்கிறோம். அப்போ நம்ம இந்த இல்லறத்தில் புகுவதற்கு முன்பாக நமக்கு இருந்த சலுகைகளோ லெஷர் டைமோ இருக்காது. நம்ம வீட்டுக்கு அதிதிகள் வருவார்கள், நம்ம அன்றாடம் வைஸ்வதேவம் பண்ணணும், ஆதித்யம் பண்ணணும், நம்ம கடைசி தான் சாப்பிட முடியும், நமக்கு நிறையா அவுபாசனாதி கர்மாக்கள் இருக்கு, நம்ம வந்து சோம தீட்சை பெற வேண்டும், அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும், இதுக்கு முன்னாடி பஞ்சாட்சி உபதேசம் ஆகலைனாலும் உனக்கு இன்னைக்கு பஞ்சாட்சி உபதேசம் ஆகிடும் விவாகத்தை அன்னைக்கு, நாம் சிவபூஜை நான் இதுக்கு முன்னாடி சிவபூஜை எடுத்துக்கலனாலும் உன்னை கல்யாணம் பண்ணின்ற காரணத்தினால நான் நித்திய சிவபூஜை எடுத்துக்கணும், இனிமேல் நமக்கு நிறையா பொறுப்பு அதிகம், நாம் இனிமேல் பொறுமையை கடைபிடிக்கணும், நமக்கு கோபமெல்லாம் வரக்கூடாது என்பதனால நாம் இந்த கல்லை போல உறுதியாக இருக்கணும், உன்னை நான் சுகமாக வச்சுப்பேன்னு சொன்னால் கூட ஆனால் இந்த இல்லறம் என்பதே சிரமத்தை கொடுக்கக்கூடியது, பொறுப்பு அதிகம், ஆகவே நீ கல்லை போல உறுதியாக இருக்கணும். கல் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்காது, அது வந்து ரப்பர் போல இல்லை, ஆகவே வந்து வளைந்து கொடுக்கக்கூடாது, கற்பு முதலிய குணநலங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், திருடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பெண்ணுடைய காலை எடுத்து கல்லில் வைப்பார். அப்போ மீனாட்சியினுடைய வலது கால் கட்டவரலை தன்னுடைய வலது கரத்தினால தூக்கி சுவாமி வந்து இந்த அம்மி மேலே வைக்கிறார். அப்போ மீனாட்சி என்ன பண்ணா, கூசினாள் சந்தோஷப்பட்டாள். அப்படி வச்சுட்டு அருந்ததி காட்டணும். அருந்ததி என்பது கற்பு கரசி. அவள் வந்து வானத்திலே நட்சத்திர வடிவத்திலே இருக்கிறாள். அவளை பார்ப்பதற்காக அருந்ததி காட்டுறதுக்கு பகல்லையே காட்டுறாங்க. இரவில் தான் காட்டணும். அம்மியை பகல்ல மிதித்தாலும் அருந்ததி உடனே காட்டுற மாதிரி இல்லை, இரவில் தான் காட்டணும். ஆனால் அருந்ததி என்று சுவாமி கூப்பிட்டாராம். கல்யாணத்துக்கு அருந்ததி வந்திருக்கா, இன்வைட் ஆகி நேரில் வந்துட்டாளாம். இதான் அருந்ததி, பார்த்துக்கோ. இந்த அருந்ததி போல நம்ம இருக்கணும். இவள் எப்படி தன் கணவனை தெய்வமாக மதிக்கிறாள், இந்த அருந்ததி போல நம்ம இருக்கணும் என்று சொல்லி அந்த கற்பு நலனை பெருமான் சொன்னார். சுவாமி தன்னை விட்டு பிரியாத அந்த பராசக்தியை திருமணம் செய்து கொள்வது போல அப்பப்போ நடிக்கிறாரு. பார்வதி கல்யாணம் வருது, மீனாட்சி கல்யாணம் வருது, இப்படி ஏன் சுவாமி பண்ணணும் அப்படின்னு திருவாசகத்தில் கேட்டுட்டு சொல்றார் நம்ம குருநாதர். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமதி என்னேடி உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலைநவீன்ற பொருள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ. சுவாமி தன்னை விட்டு பிரியாத அம்பாளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, என் கூடவே இருக்கா இப்படியே இருந்துட்டு போட்டோம்னு அவன் ஆரம்பிச்சுடுவான். உலகம் வந்து சட்டம் ஒழுங்குபடி இருக்கணும். நாலு பேருக்கு கணவன் மனைவி என்று அறிவித்து வாழ வேண்டும். ஆகவே உலகத்தில் தர்மம் நிற்க வேண்டும், கலைகள் நிற்க வேண்டும் என்பதற்காக சுவாமி என்ன பண்ணுறார், கல்யாணம் என்ற ஒரு டிவைஸ் வேண்டும், ஒரு மெக்கானிசம் வேண்டும். இன்னாருக்கு இவர் மனைவி, இன்னாருக்கு இவர் கணவர் என்று அறிந்து அவர்களை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு தைரியமாக போய் நம்ம சாப்பிடணும், அவர்கள் கொடுக்குற காப்பியை சாப்பிடணும், அங்கே சிவ பூஜை நடக்கணும், அங்கே அக்னிகாரியம் நடக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நமக்கு தீர்த்தம் போடுற அந்த ஸ்திரீ சின்னவளாக இருந்தாலும் அவளை ஜெகன் மாதாவை நம்ம பாவிக்கணும், அதேமாரி அவள் இருக்கணும். இப்படி லோகத்தில் தர்மம் இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், எப்பொழுதும் தன் கூட இருக்கிற பராசக்தி தன்னை விட்டு பிரியாத பெண்ணையே அவளை பிரிந்தவளை போல் காட்டி திருமணம் செய்து கொண்டார். சாஸ்திர விதிப்படி தான் உண்டாக்கிய விதிகளை தானே அனுஷ்டானம் பண்ணினார். சரி, எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, சுவாமியே கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ண பிறகு கல்யாணம் ஏன் பண்ணிட்டார்னு வருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணார்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ, அந்த கேள்வியும் பதில் சொல்றார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. எல்லாரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா, உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். கோட்டியில் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம், அதற்கு உரியவர்களாக அவர்கள் தகுதியோடு படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஜென்ரல் ரூல்னா என்னென்னா, எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் சுவாமி விரும்புகிறார். அதை அந்த விருப்பத்தை காட்டுவதற்காகவும் கல்யாணம் பண்ணிட்டு சுவாமியே கல்யாணம் பண்ணிட்டார்னா, என்னை போல என் குழந்தைகளாக நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி கல்யாணம் பண்ணிட்டார். அதில் என்ன பிரயோஜனம்னா, கல்யாணம் பண்ணிக்கலை என்றால் இவன் தகுதி இல்லாதவனாக இருந்து மோட்சத்தை யாச்சிப்பான், அதனால் இவன் பிரஷ்டாச்சாரத்தை அனுஷ்டிப்பான், தகுதி அற்றவனாக இருந்து யோகத்தில் முயல்வான். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்றால் யோகத்தில் முயல்வதற்கான தகுதி இவனை வந்து சேரும். யோகியாகவும் ஞானியாகவும் ஆவதற்கான தகுதியும் இல்லறதானுக்கு வந்து சேரும். அந்த தகுதியை இவன் அடைவதற்கு முன்பாக அது இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இவன் கெட்டு அழியக்கூடாது என்பதற்காக பெருமான் என்ன பண்ணார், சேஃபர் மெக்கானிசம், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றமலும் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திரனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் அழிந்து போவர் என்று சொன்னார். எல்லாம் திருவாசத்தில் வருது. அப்படி பெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் சர்வசக்தர், அவர் அம்பாளோடு சேர்ந்திருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் யோகத்தில் மனசு இருக்கு என்ற காரணத்தினால, தட்சிணாமூர்த்தமாக இருக்கும்போது உலகத்தில் பிரவிருத்தியே இல்லை என்ற காரணத்தினால மன்மதனை அனுப்பித்தார்கள் தேவர்கள். ஆனால் எந்த மன்மதனை அவர் தன்னுடைய கண்ணால் எரித்தாரோ, எரித்த பிறகு எரித்த பெருமானே போய் உமையம்மையை திருமணம் செய்து கொண்டார் மன்மதனுடைய துணை இல்லாமல். ஆகவே பெருமான் விருப்பப்படி தான் எல்லாம் நிகழ்கின்றன. மன்மதனுடைய சக்தியினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றன நினைக்காதீங்க, பெருமான் மீனாட்சியோடு கொடுத்தனம் பண்றதுனால தான் பிரவிருத்தி நிகழ்கின்றது என்று பரஞ்சோதி சொல்றார். மன்மதனுடைய பிரபாவத்தினால உலகத்தில் பிரவிருத்தி நிகழலை, சிருஷ்டி நிகழலை, பார்வதி பரமேஸ்வரோட அனுகிரகத்தினால்தான் உலகத்தில் பிரவிருத்தி நிகழ்கின்றது. இன்றைக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறதுன்னு என்ன காரணம்னா, சாமி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில ஒருவன் சாமிகிட்ட கேட்டான்னா குழந்தை பிறக்கிறது, அவ்வளோதான் விஷயம் என்று பார்க்கின்றது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் சுவாமி வந்து பெரிய கருணையை செய்தார். அவர்கள் எல்லாம் அந்த கல்யாணத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைந்தார்கள் என்ற அளவில் இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பினை முடித்துக்கொண்டு நமது ஏனைய வெள்ளியம்பல திருக்குத்தாடிய சரித்திரம் கொண்டு பார்ப்போம். சுவாமி என்ன பண்ணார், இன்னொரு விஷயத்தை இதில் சேர்த்து சொல்லணும், மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான், மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றான். இந்த பாண்டிய மன்னர்கள் பாண்டிய ராஜாங்கம் அரசாட்சி ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ திருமணம் செய்து கொள்ளும் பொழுதோ தங்கள் கையினால் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்க வேண்டும் என்று ஒரு மரபு. அந்த மரபின்படி ஆதி கைலாசநாதனாக இருக்கின்ற சாக்ஷாத் பரமேஸ்வரன் தானே வந்திருந்தாலும் கூட அந்த சட்டத்தை மீறாமல் மீனாட்சியுடைய திருக்கரத்தை பிடித்ததோடு அல்லாமல் மதுரைக்கும் அரசனாக என்ற காரணத்தினால சுந்தரபாண்டியன் என்ற திருநாமத்தை தாங்கி இந்த அளவை பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற ஊரிலே இம்மையில் நன்மை தருவார் என்ற அந்த பெருமானுடைய லிங்கத்தை தன் திருக்கரத்தினாலேயே பிரதிஷ்டை பண்ணி தானும் மீனாட்சியமாக இருந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணார். மீனாட்சி சுந்தரேஸ்வரளாக இருந்து கொண்டு இம்மையில் நன்மை தருகின்ற அந்த பெருமானை அன்றாடும் புசித்து வந்தார் பெருமான்னு பார்க்கிறோம். அப்போ பெருமானுடைய ரிஷபக்கொடி மதுரையில் வந்து மீன் கொடியாக மாறிற்று. பெருமானுடைய சர்ப்பாபரணங்கள் பாம்பு அணிகலன்கள் எல்லாம் மதுரையில் இருக்கிறவரையும் தங்க ஆபரணங்களாக இருந்தன. பெருமானுடைய கொன்றை மலர் மதுரையில் அவருடைய வேப்ப மலராக ஆயிற்று. பெருமானுடைய புலியதழ் ஆடை பெருமானுடைய சுந்தரேஸ்வரனுடைய பட்டு வஸ்திரமாக ஆயிற்று. பெருமானுடைய திங்கள் அணிந்திருக்கின்ற ஜட்டாபாரமாகின்ற அந்த முடி வைரமும் மாணிக்கங்களும் மின்னுகின்ற தங்க கிரீடமாக ஆயிற்று. பெருமான் கைலநாதன் என்ற பெயரை விடுத்து சுந்தரபாண்டியன் என்ற பெயரை தாங்கினார். அம்பாளும் மீனாட்சியாக இருந்து கொண்டு நடுவில் இருக்கின்ற பெருமானை வழிபட்டு கொண்டு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய துன்பங்களையும் நீக்கி அறம் புரிந்து செங்கோலாட்சி புரிந்து வருகின்றார்கள் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.